பெடரல் அரசால் அறிமுகப்படுத்தப்பட உள்ள சட்டத்தின் கீழ் சர்வதேச மாணவர்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட உள்ளது அல்லது வரம்பு நிர்ணயிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய சர்வதேச மாணவர் சேர்க்கையின் அதிகபட்ச எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு கல்வி வழங்குநர்களை, அதாவது பல்கலைக்கழகங்கள் மற்றும் டேஃப் போன்றவற்றினை கல்வி அமைச்சர் கூற முடியும். அந்த வரம்பிற்கு மேல் சர்வதேச மாணவர்களை சேர்க்க விரும்பினால் அவர்கள் சர்வதேச மற்றும் உள்நாட்டு மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் மாணவர் விடுதியை உருவாக்க வேண்டும். இது பற்றிய செய்தியின் பின்னணியினை வழங்குகிறார் பிரபல ஒலிபரப்பாளர் நவரத்னம் ரகுராம் அவர்கள். வணக்கம் ரகுராம்.
வணக்கம் மகேஸ்வரம் பிரபாகரன் அவர்களே.
ஃபெடரல் அரசால வந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ள அந்த சட்டத்தின்படி சர்வதேச மாணவர்களுக்கு ஒரு வரம்பு நிர்ணயிக்கப்பட இருக்கின்றது, அதை பற்றி கூறுங்களேன்.
இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால், இப்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு விசனம் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது மெடிக்கல் செட்டருக்கு போனால் என்ன, மற்ற இடங்களுக்கு போனால் என்ன, வீடு வாடகைக்கு எடுக்க போனால் என்ன, எல்லா இடமுமே அவர்களுக்கு அழுத்தம் கூடுகின்றது இங்கு வாழும் மக்களுக்கு. அப்பொழுது அவர்கள் இப்பொழுது அதுக்கு ஒரு காரணமாக கூறுவது என்னவென்றால், இங்கு வரும் மக்களின் எண்ணிக்கை, புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை, அதிலே மாணவர்கள் தொகையில் ஏற்படும் தாக்கம் கூட இந்த வீடுகள் வாடகை எடுப்பதோ அல்லது நாங்கள் மெடிக்கல் சென்டருக்கு போய் அங்கே நீண்ட வரிசையில் நிற்க வேண்டி வருவதெல்லாம் இதனால் ஒரு காரணமாக வருகின்றதோ என்ற ஒரு காரணத்தை சுமத்தும் பொழுது இந்த லேபர் கட்சிக்கு, அதாவது ஆட்சியில் இருக்கும் லேபர் கட்சிக்கு இது ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும் பொழுது அவர்கள் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் இதை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே நாங்கள் குறைக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால், இந்த ஜனவரி பிப்ரவரி 2024 கால பகுதியிலே பார்த்தோம் என்றால், இந்த நாட்டிலே மாணவர்கள் பதிவிட அல்லது மாணவர் விசாவில் வந்து இங்கே தங்கி படித்துக் கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை 662,895 பேர். இவர்களில் பெருந்தொகையானோர் சிட்னி மெல்பர்ன் மாநிலங்களில் தான் இருக்கின்றார்கள். அப்பொழுது இங்குதான் மிகப்பெரிய பிரச்சனை வருகின்றது. என்னென்றால், வீடு வாடகைக்கு எடுப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. உள்ளூர் வாசிகள் போய் வீட்டுக்கு வாடகைக்கு எடுக்கும் பொழுது அவர்கள் மிகவும் இடர்களுக்கு உள்ளாகின்றார்கள். ஆகவே இந்த அவர்களுடைய எதிர்ப்பு, இதனுடைய விசனம் எல்லாமே மத்திய அரசின் மீது திரும்பும் பொழுது அவர்கள் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் இது. இதிலே ஒரு சின்னொரு தகவலை நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, எந்த நாட்டிலிருந்து கூடுதலாக இந்த நாட்டுக்கு வருகின்றார்கள் மாணவர்கள் விசாவில் என்று பார்க்கும் பொழுது, சீனாவில் இருந்து 156,000 பேர் இங்கு வந்திருக்கின்றார்கள், இந்தியாவிலிருந்து 100,000 பேர் இங்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த மூன்றாவது இடத்தில் இருக்கும் நேபாளம் நாடு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில். கிட்டத்தட்ட அரைவாசி வீதம், இந்தியாவிலிருந்து வந்தவர்களின் தொகையோடு பார்க்கும் பொழுது அரைவாசி பேர் தான் நேபாளத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது இதில் பார்ப்பது என்னவென்றால், சீனா இந்தியாவிலிருந்து மாணவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுவதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த வந்த மாணவர்களில் கூடுதலான மாணவர்கள் கிட்டத்தட்ட 244,000 மாணவர்கள் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலும், 187,000 மாணவர்கள் விக்டோரியா மாநிலத்திலும் இருந்து படிக்கின்றார்கள். அடுத்த மூன்றாவது இடத்தில் இருப்பது குயின்ஸ்லாந்து என்று பார்க்கும் பொழுது ஆக 91,000 மாணவர்கள் தான் அங்கிருந்து படிக்கின்றார்கள். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் என்னவென்றால், இந்த நியூ சவுத் வேல்ஸ் விக்டோரியா மாநிலங்களில் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஓரளவுக்கு மட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மத்திய அரசாங்கம், ஏனென்றால் மத்திய அரசாங்கத்தின் தேர்தல் அடுத்தவரிடம் வர இருக்கின்றது, அதனால் அதற்கு முன்னர் மக்களை கொஞ்சம் சாந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும்.
இந்த மாற்றங்களால சர்வதேச மாணவர்களுக்கு அல்லது உள்ளூர் மாணவர்களுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் ஏற்படும் என்று நினைக்கின்றீர்கள்?
இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்னென்று சொன்னால், இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த வெளிநாட்டிலிருந்து வரும் மாணவர்களுடைய பணத்தில் தான் தங்கியிருக்கின்றார்கள் தமது பல்கலைக்கழகங்களை நடாத்துவதற்கு. ஏனென்றால் மத்திய அரசாங்கம் கொடுக்கும் இந்த கிராண்ட் என்றக்கூடிய அந்த மானியம் இப்பொழுது அவர்கள் குறைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த கோவிடுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா வந்து ஒரு முக்கிய கல்விக்கான ஒரு முக்கிய நாடாக இருந்து வந்தது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இந்த கோவிடுக்கு பின்னரான காலகட்டங்களில் இங்கிருந்த மாணவர்கள் பலர் மீண்டும் தங்களது நாடுகளுக்கு திரும்பிச் சென்று விட்டார்கள். அங்கிருந்து கல்வியை தொடர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், அது நாங்கள் இங்கு பார்க்க தேவையில்லை. ஆனால் அவர்கள் அந்த கோவிட் காலத்தில் தாங்கள் நாடுகளுக்கு திரும்பி போன பொழுது வேறு ஏதாவது தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா, வேறு ஏதாவது நாடுகளில் தங்களால் கல்வியை தொடர முடியுமா என்று பார்த்த பொழுது பலர் மத்திய மத்திய நாடுகளில் மிகவும் குறைந்த விலையில் தங்களது கல்வியை தொடரலாம் என்பதை அறிந்து கொண்டு பலர் இந்த நாட்டுக்கு கோவிடுக்கு பின்னர் வருவது குறைந்து விட்டது. அதுக்கு காரணங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் இங்கு கல்வி கேட்பதற்கான செலவினம் என்று பார்க்கும் பொழுது அதில் பெருமளவு ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக நாங்கள் கூற முடியாது. ஏனென்றால் அண்ணளவாக இங்கு ஒருவர் வந்து ஒரு டிகிரி என்பதை செய்யும் பொழுது அவருக்கான அந்த கட்டணம் என்பது கிட்டத்தட்ட 25,000 to 42,000 டாலர்கள் வருகின்றது வருடத்துக்கு. அது அவர்களுக்கு பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் அவர்களுடைய இந்த வீட்டு வாடகை இதர செலவுகள் என்று பார்க்கும் பொழுது ஒரு மாணவனுக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட $3,000 தேவையாக இருக்கின்றது இங்கு, அதாவது நியூ சவுத் வேல்ஸ் விக்டோரியா மாநிலங்களில் அந்த மாணவன் தங்கி இருந்து படிக்க வேண்டும் என்றார். இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை. இதிலே கிட்டத்தட்ட $2,000 அவர்களுக்கு வாடகைக்கே போகின்றது. இதர செலவுகள் என்று பார்க்கும் பொழுது $400 மற்ற செலவுகள் எல்லாம் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த வீட்டு வாடகை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமை. அப்ப அந்த சுமையை அவர்கள் தாங்கிக் கொண்டு அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து படிப்பது என்பது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு பணியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் இருந்து வரும் நாடுகள் என்று பார்க்கும் பொழுது அங்கு இருப்பவர்கள் எல்லாரும் செல்வந்தர்கள் இல்லை. அவர்களுக்கு தங்களது பெற்றோர்கள் அங்கிருந்து பணத்தை அனுப்பி இவர்களை படிப்பிக்க வைக்க முடியும் என்பது கூட ஒரு கேள்விக்குறியான விடயம்தான். இதிலே நீங்கள் இன்னொரு விடயத்தையும் கேட்டிருந்தீர்கள், உள்ளூர் மாணவர்களுக்கு என்ன நன்மை என்று சொல்லி. வெளிநாட்டிலிருந்து வரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறையும் பொழுது இந்த பல்கலைக்கழகங்கள் உள்ளூர் மாணவர்களுக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்க தொடங்குவார்கள். ஒதுக்க தொடங்கும் பொழுது இந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் ஒரு போட்டி வரப்போகின்றது. அதாவது உள்ளூர் மாணவர்களை நாங்கள் எடுப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு போட்டி வரும் பொழுது உள்ளூர் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக ஏற்படும். அவர்கள் தங்கள் விரும்பிய பல்கலைக்கழகங்களுக்கு செல்வது இலகுவாக கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. ஏனென்றால் வெளிநாட்டு மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு வராமல் போகும் பொழுது இங்கிருப்பவர்கள் எப்படியாவது உள்ளூர் மாணவர்களையாவது உள்வாங்கி தங்களது பல்கலைக்கழகங்களை நடாத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் பொழுது இது உண்மையில் உள்ளூரில் இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும்.
இந்த குடிவரவிலும் மாற்றங்கள், அதாவது குறைப்பை அரசு ஏற்படுத்த இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது, அது பற்றி கூறுங்களேன்.
அதாவது இது ஒரு முற்றிலுமாக ஒன்றுபட்ட ஒரு பேக்கேஜாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கும் தாக்கத்தை குறைக்க வேண்டும், மக்களுடைய சுமையை குறைக்க வேண்டும், அல்லது மக்கள் தங்கள் மீதான வெறுப்பை குறைக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் விசாவிலே அங்கு ஒரு வரமுறையை கொண்டு வருகின்றார்கள். அதே போல்தான் இங்கு வரும் மக்களின், அதாவது புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்கு வரும் மத்திய மக்களின் எண்ணிக்கையில் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரப்போகின்றார்கள். அது பெரிய அளவில் ஒரு தாக்கம் இல்லை, 5,000 குறைக்கப் போகின்றார்கள். அதிலே சில சில நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த எம்ப்ளாயர்ஸ் ஸ்பான்சர்ட் விசா என்று சொல்வார்கள். அதாவது இங்கிருக்கும் ஒரு அலுவலகமோ அல்லது யாராவது தொழில் சார்ந்தவர்கள் மற்றவர்களை ஒரு ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடுவது, அதிலே அதிகரிப்பை செய்திருக்கின்றார்கள். கடந்த வருடம் அது 36,825 இருந்தது, இப்போது 44,000 கூட்டி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஸ்கில் இண்டிபெண்டன்ட், அதாவது நீங்கள் தன்னிச்சையாக இந்த நாட்டுக்கு வரும் பொழுது வருவது, அதாவது எந்தவித ஒரு நிறுவனமோ வேறு எதுவுமோ உங்களை ஸ்பான்சர் பண்ணாமல் நீங்கள் வருவது, இதுவரை காலமும் அது கிட்டத்தட்ட 30,000 இருந்தது, அதனை 16,000 குறைக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டில் இங்கு வந்து அவர்கள் இந்த நாட்டிலே தாங்கள் வேலை எடுக்க மட்டும் தங்களால் தாக்கு பிடிப்பது, ஏனென்றால் இந்த வீட்டு வாடகை எல்லாம் அதிகரித்திருப்பதனால் தாக்கு பிடிப்பது என்பது கஷ்டமாக இருக்கும் என்பதனால் தான் அந்த ஒரு முறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த மொத்தமாக இந்த ஸ்கில் என்று பார்க்கும் பொழுது கடந்த வருடத்திலிருந்து இந்த வருடத்தை பார்க்கும் பொழுது 5,000 குறைத்திருக்கின்றார்கள். ஆனால் இதர வகையில், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து கொள்வதோ அல்லது பெற்றோர்கள் வந்து இணைந்து கொள்வதோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து கொள்வதோ எல்லாம் கடந்த வருடத்தும் இந்த வருடத்துக்கும் ஒரேயாகத்தான் இருக்கின்றது. ஆகவே மொத்தமாக 2023-24 ஒப்பிடும் பொழுது 190,000 இருந்தது, இனி இந்த வருடம் அடுத்த வருட புதிய திட்டத்தின்படி 185,000 குறைகின்றது. இது ஒரு ஓரளவுக்கு ஒரு பெரிய தாக்கம் என்று சொல்லாவிட்டாலும் ஒரு தாக்கம் இருக்கின்றது, குறைகின்றது இலக்கங்கள். ஆனால் அதனை தொடர்ந்து அடுத்து வரும் வருடங்களில் இது குறைப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள இந்த கோபம் விசனம்.
நிறைவாக ரகுராம், இந்தியாவில் இருந்து 3000 கிராஜுவேட்ஸ் இளம் பட்டதாரிகளை இங்கே வரவழைப்பதற்குரிய ஒரு விசாவையும் அறிமுகம் செய்திருக்கின்றார்கள், அதை பற்றி கூறுங்களேன்.
அதாவது நான் ஏற்கனவே இது கூறியது போல் இங்கிரு மாணவர்கள் விசாவில் வருபவர்களின் தொகை கூடுதலாக இந்தியா சீனா போன்ற நாடுகளிலிருந்து வரும் பொழுது அவர்கள் என்ன பார்க்கின்றார்கள் என்றால், 30 வயதுக்கு குறைந்த பட்டதாரிகள் அல்லது அவர்கள் இப்பொழுதுதான் படிப்பை முடித்து இந்த பட்டதாரி வெளியிலே வந்தவர்களை இங்கு எடுப்பதற்கு பார்க்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கான வதிவிட உரிமை 2 வருடங்கள் தான் கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு மொபிலிட்டி ப்ரோக்ராம் என்ற ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகின்றார்கள். ஆகவே இதை எவ்வாறு அவர்கள் நடைமுறைப்படுத்த போகின்றார்கள், அதுக்கு ஒரு பேரும் வைத்திருக்கின்றார்கள், மேட்ஸ் ஸ்கீம் என்று சொல்லி. அது எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகின்றார்கள் என்பது இதுவரையில் தெளிவாக வெளியிடப்படவில்லை. ஆனால் இதில் ஒரு விடயம், நாங்கள் அண்மைய இந்த இவர்களுடைய குடிவரவு கொள்கைகளை பார்க்கும் பொழுது, அண்மைய காலங்களில் இந்த குறிப்பாக ஆசிய நாடுகளில் இருந்து, அதுவும் இலங்கையை கூட நான் இதில் சேர்த்துக் கொள்வேன், இலங்கை, இந்தியா, நேபாளம் போன்ற நாடுகளில் இருந்து இளம் பட்டதாரிகளை, அதாவது அந்த கிரீம் என்று சொல்லுவார்கள், கல்வியிலே மேலே வந்து கிரீம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர் ஒரு மட்டத்திலே இருப்பவர்களை இந்த நாட்டுக்கு அப்படியே ஒரு காந்தம் போல் இழுத்தெடுப்பதில் இந்த அரசாங்கம் ஒரு புதிய கொள்கையை கடைபிடிக்கின்றது என்பதை நான் அண்மைய சில வருடங்களாக பார்த்து வருகின்றேன். அதிலே பார்க்க போனால் இலங்கையிலிருந்து பல கணக்கு ஆய்வாளர்கள், அக்கவுண்டன்ட் போன்ற பணியிலே இருப்பவர்கள் பலர் அந்த இள வயதினர் இந்த நாட்டுக்கு இப்பொழுது குடிபெயர்ந்து பலர் வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முறையாக பார்க்கின்றார்கள். குறைந்த வயதில் இருப்பவர்கள்தான் இந்த நாட்டுக்கு, அவர்களினால் மெடிக்கல் செலவுகள் பெரிதாக இந்த நாட்டுக்கு இருக்காது. ஆகவே அவர்கள் இங்கு வந்து அவர்கள் இந்த நாட்டிலே காலூன்றி இருப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம் என்றுதான் நான் பார்த்துப்பேன்.
மிகவும் நன்றி ரகுராம், தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக. SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
நன்றி மகேஸ்வரம் பிரபாகரன் அவர்களே, நன்றி SBS. மீண்டும் உங்களை சந்திக்கும் ஆவலோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.